அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 21 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் சென்னையில் 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை துவக்கி வைத்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்த கருத்து,
All these are steps towards realizing my vision of making Chennai a truly modern city of the 21st century.
இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் தங்களது பிள்ளைகளுக்கு பிரபல பாடசாலைகளை வழங்குமாறு விடுத்துள்ள வேண்டுகோள் குறித்து இலங்கை ஆசிரியர்கள் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ள கருத்து,
யாருக்கும் இல்லாத ஒரு சாதாரண மக்களுக்கு உரிமை பறிக்கும் ஒரு செயல்பாடு
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா. உலக நாடுகளைச் சேர்ந்த 193 உறுப்பினர்களும் ஐக்கிய நாடுகள் சபையில் நடக்கும் மாநாட்டில் நியூயார்க்கில் மருந்தை எதிர்க்கும் தொற்று நோயை சமாளிக்கும் அல்லது சூப்பர் பக்ஸ் என்று அறியப்படும் பாக்டீரியாவை சமாளிக்க ஒரு மைல்கல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளனர். ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்துவதால் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்தியாவில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் பயன்பாடு அதிக அளவில் உள்ளது. ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்துவோரை அதிக அளவில் கொண்டுள்ள நாடுகளில் ஒன்றாகும் இந்தியா. பல ஆண்டுகளாக முறைப்படுத்தப்படாத ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் விற்பனை தான் இதற்கான பங்களிப்பை செய்துள்ளது.
எகிப்தின் கடற்கரை பகுதியில் மத்திய தரைக்கடலில் 600 சட்டவிரோத குடியேறிகளை சுமந்து சென்ற ஒரு படகு கவிழ்ந்ததில் குறைந்தது 22 பேர் பலியாகியுள்ளனர் என்றும் டசன் கணக்கானவர்கள் காணாமல் போய்விட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 150 நபர்கள் காப்பாற்றப்பட்டனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேடுதல் பணியில் உள்ள குழுவினர் உயிர் தப்பிய பலரை தேடி வருகின்றனர். அந்த படகு ரொசேட்டா துறைமுக நகரத்தில் கவிழ்ந்தது என்றும் இதுகுறித்த விவரங்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றன என்றும் கூறியுள்ளனர்.
சிரியா நகரான அலப்போ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் தோல்வியுற்ற போர் நிறுத்தத்தை தக்கவைக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அலப்போவில் டஜன் கணக்கான வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்று ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அரசின் பிடியில் இருக்கும் பிரிக்கப்பட்ட நகரின் மேற்கு பகுதியில் போராளிகள் ஷெல் குண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அருகாமையில் உள்ள கிராமத்தில் மருத்துவ வசதி வழங்குவதில் ஈடுபட்டிருந்த 5 நர்சுகள் மற்றும் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வான் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர்.
அமெரிக்காவில் உள்ள ஒக்லஹாமா மற்றும் வடக்கு கரோலினாவில் போலீசார் 2 கருப்பினத்தவர்களை சுட்டுக் கொன்ற வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடக்கு கரோலினாவில் ஷார்லட் நகரில் கேத் லமான் ஸ்காட் என்ற ஒரு கருப்பினத்தவர் போலீசாரால் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு வன்முறை போராட்டங்கள் நடைபெற்றன. ஸ்காட்டிடம் துப்பாக்கியை கீழே போடுமாறு திரும்ப திரும்ப கூறியும் அவர் பேச்சை கேட்கவில்லை என்றும் அதனால் தான் சுடப்பட்டார் என்றும் ஷார்லட் நகரின் தலைமை போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆனால் அவரின் குடும்பத்தினர் அவர் ஆயுதம் வைத்திருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர்.
உலகின் பெரிய அளவிலான யானைகளின் எண்ணிக்கையை கொண்டுள்ள போட்ஸ்வானா தனது அண்டை நாட்டினர் யானை தந்தங்களை விற்பதற்கு உள்ள தடையை நீக்குவதற்கான முயற்சிகளை ஆதரிக்காது என்று தெரிவித்துள்ளது. இந்த வாரத்தின் இறுதியில் சர்வதேச வன உயிரிகள் தொடர்பான மாநாட்டில் யானை தந்தங்களை விற்கும் உரிமை தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. அதில் தென்னாப்பிரிக்கா, நமீபியா, ஜிம்பாபே ஆகிய நாடுகள் யானை தந்தங்களை விற்பதற்கான உரிமை வேண்டும் என்று வாதிட உள்ளன. பெருமளவில் யானைகளின் எண்ணிக்கையை கொண்டுள்ள நாடுகள் யானைகளை வேட்டையாடுவதால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளைப் போல நடத்தப்பட கூடாது என்று வாதிட்டுள்ளனர். ஆனால் பல பிற ஆப்பிரிக்க நாடுகள் கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். சமீப ஆண்டுகளில் முக்கியமாக வேட்டையாடுவதன் காரணமாக ஆப்பிரிக்காவின் யானை எண்ணிக்கை 30% சரிந்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னை விமான நிலையத்தை நகரப்பகுதிகளுடன் இணைக்கும் மெட்ரோ ரயில் சேவையை இன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னை விமான நிலையத்தை நகரப்பகுதிகளுடன் இணைக்கும் மெட்ரோ ரயில் பயணிகள் சேவையை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று துவக்கி வைத்தார். தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற இந்த 2 கட்ட பயணிகள் சேவை தொடக்க நிகழ்ச்சியின் போது விமான நிலையம், மீனம்பாக்கம், நங்கநல்லூர் சாலை, கிண்டி, சின்னமலை மற்றும் பரங்கிமலை ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்களையும் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வீட்டு வசதி, நகர்ப்புற வறுமை ஒழிப்புத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு மற்றும் மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இன்று துவங்கப்பட்டுள்ள இந்த புதிய பயணிகள் சேவை வசதியின் மூலமாக போக்குவரத்து நெரிசல் மிகுதியான நேரங்களில் சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் வரையிலான பயண நேரம் கிட்டத்தட்ட பாதியை விட குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு நவீன நகரம் என்ற பெருமையை உருவாக்கி தர வேண்டும் என்கிற தமது எண்ணத்திற்கு வடிவம் கொடுக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார்.
வெகு விரைவில் ஆலந்தூர் ரயில் நிலையத்தில் உள்ள வழித்தடங்களை பயன்படுத்தி சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து விமான நிலையத்திற்கு நேரடி ரயில் பயணிகள் சேவை தொடங்கப்படும். பிறகு ஆலந்தூரில் பயணிகள் ரயில் வண்டி மாற வேண்டிய அவசியம் இருக்காது. இது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் சென்னையை 21ஆம் நூற்றாண்டின் நவீன நகராக்கும். அனைத்து வசதி வாய்ப்புகளை கொண்ட மாநகராக அதன் குடியிருப்பு வாசிகளுக்கு ஏற்படுத்தும்
என்றார் ஜெயலலிதா. நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து உரையாற்றிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறும்போது, போக்குவரத்து நெரிசல் குறையும், வேகமாக குறிப்பிட்ட இடத்தை சென்றடைய முடியும் போன்ற சிறப்பு வசதிகளை காட்டிலும் நகர்ப்பகுதிகளில் விரைவாக மாசடையும் சூழல் வெகுவாக குறைய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, காவிரி விவகாரம் தொடர்பாக நேற்று உச்சநீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் இன்று கர்நாடகாவில் நடந்த அரசியல் நிகழ்வுகள் குறித்து பத்திரிகையாளர் முத்துமணியிடம் கேட்டார் தங்கவேல்.
இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் இருந்து பாஜக வந்து, அதாவது சட்டப்பேரவை மற்றும் மேலவையில வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக புறக்கணிச்சிருச்சு. இதை தவிர காங்கிரஸ் மற்றும் ஆளும் காங்கிரஸ் மற்றும் அசாரப்பட்ட ஜனதாளம் மற்றும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா வந்து முன்னாள் பிரதமர் தேவேகவுடா மற்றும் அவருடைய மகனும் மாநில கட்சியினுடைய தலைவருமான குமாரசாமி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் வீரப்ப மொய்லி போன்ற முன்னணி தலைவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க. இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. குறிப்பாக தமிழகத்துக்கு எந்த காரணத்தை மட்டும் தண்ணீர் தரக்கூடாது, அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் காவிரி மேலாண்மை ஆணையத்தை வந்து எந்த வகையிலும் எந்த அமைக்கிறதுக்கு அனுமதி கூடாது, இது தொடர்பான சட்ட போராட்டத்தை நாம் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய விஷயங்களை வந்து மறுபடியும் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து முடிவதற்காக இப்போது வந்து அவசர அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு.
இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா?
இல்ல, அதிகாரப்பூர்வமா எதுவும் தெரியவில்லை. ஆனால் அதுல வந்து இந்த தமிழகத்துக்கு தண்ணீர் விட திறந்து விட கூடாது என்று எல்லா எதிர்கட்சி எல்லா கட்சிக்குமே வந்து கூறியிருக்கிறாங்க.
இன்றைக்கு வந்து சித்தராமையாவை வந்து கர்நாடக முதலமைச்சர் சந்தித்து பேசினார் தனியாக காலையிலே, அது அந்த சந்திப்பு தொடர்பாக ஏதாவது தெரிவிக்கப்பட்டதா?
அல்ல, அதாவது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து முன்னாள் பிரதமரும் மாநில மதசார்பற்ற ஜனதாதளத்துடைய தலைவருமான தேவேகவுடாவை அவர் இல்லத்தில் சென்று இன்றைக்கு முதலமைச்சர் சித்தராமையா சந்தித்து பேசினார். அப்போது இருவரும் இந்த விஷயங்கள் குறித்து ஒரு மணி நேரம் பேசினார்கள். அவர் குறிப்பாக கூறியதுக்கு தேவேகவுடா கூறியது என்னவென்றால், எந்த காரணத்தை மட்டும் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடக்கூடாது, அதனால் வரக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்ள அரசு தயாராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இது தவிர்த்து கர்நாடகத்தில் மாநிலம் முழுவதும் குறிப்பாக மண்டியா மற்றும் பெங்களூரிலே போராட்டம் நடந்தது. விவசாயிகள் அதே கருத்தை வலியுறுத்தி, அதாவது தமிழகத்துக்கு எந்த காரணம் தண்ணீர் திறந்து விடக்கூடாது என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டது.
பத்திரிகையாளர் முத்துமணி வழங்கிய பேட்டியது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். தங்களது பிள்ளைகள் கல்வி கற்க தகுந்த பாடசாலைகளை வழங்குவதற்கு இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்து வருவதாக இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தங்களது பிள்ளைகளுக்கு தகுந்த பாடசாலைகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் மறுப்பு தெரிவித்து வருவதாக இலங்கை அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் நிறைவேற்று குழுவின் உறுப்பினர் டாக்டர் நலிந்த ஹேரத், அரச வைத்திய அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு தகுந்த பாடசாலைகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் மறுப்பு தெரிவித்து வருகின்ற காரணத்தினால் தங்களது பணிகளை முறையாக மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தகுதி வாய்ந்த அரச வைத்தியர்களை நாட்டுக்குள் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இருந்தால் அவர்களுக்கு தகுந்த சலுகைகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தங்களது பிள்ளைகளுக்கு பாடசாலைகளை பெற்றுக் கொடுக்கும்படி கோரி அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் வைத்தியர்கள் கடந்த 14ஆம் தேதி இரவு கல்வி அமைச்சின் வளாகத்துக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவொன்றுக்கமைய அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கம் சுமத்தும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இடமாற்றம் பெறும் அரச வைத்தியர்களுக்கு கடமைகளை சுமூகமாக மேற்கொள்வதற்காகவே அவர்களது பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தினால் பாடசாலைகள் பெற்றுக் கொடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். ஆனால் இடமாற்றம் பெறாத வைத்தியர்களும் தங்களது பிள்ளைகளை கொழும்பில் அமைந்துள்ள பிரபல கல்லூரிகளில் அனுமதித்து தருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றனர். வெளி மாவட்டங்களில் பணியாற்றும் வைத்தியர்களும் தங்களது பிள்ளைகளை கொழும்பில் அமைந்துள்ள பிரபல கல்லூரிகளில் அனுமதித்து தருமாறு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இது அநீதியான வேண்டுகோள் என்று தெரிவித்த அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், இதன் காரணமாக சாதாரண மக்களின் பிள்ளைகளுக்கு பிரபல பாடசாலைகளுக்கு பிரவேசிக்கும் அவகாசம் மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதேவேளை தங்களது பிள்ளைகளுக்கு பிரபல பாடசாலைகளை பெற்றுக் கொடுக்கும்படி அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கம் விடுத்து வரும் வேண்டுகோளை கண்டிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது சாதாரண மக்களின் உரிமைகளை பறிக்கும் ஒரு செயல் என்று அந்த சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்.
விசேஷமாக இவங்க வந்து இடமாற்றம் பெறுற அரச ஊழியர்களுக்கு இந்த உரிமையை பார்த்து உரிமையாளர்கள் கேட்கிறாங்க. இவைகளுக்கு நாங்க எடுத்துக்கொண்டா அரசாங்க அரச ஊழியர்கள் 11 லட்சம் இலங்கை இருக்கிறாங்க. இப்ப 11 லட்சத்துல மத்த யாருக்கும் இல்லாத ஒரு
இதேவேளை அரச வைத்தியர்களின் பிள்ளைகளுக்கு பிரபல கல்லூரிகள் பெற்றுக் கொடுப்பதன் மூலம் சாதாரண மக்களின் பிள்ளைகளுக்கு அநீதி ஏற்படுவதாக குற்றம் சாட்டி இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் புகார் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
கேஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது. ஆள்கடத்தல் புகார் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்னிகா பிரேமச்சந்திரா உட்பட 9 நபர்களுக்கு நிபந்தனையின் பேரில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் மீண்டும் கே.எஸ். உதயகுமார்.
ஆள்கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்னிகா பிரேமச்சந்திர உட்பட 9 சந்தேக நபர்களை கடும் நிபந்தனைகள் கொண்ட பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் கொழும்பு திமட்டகொட பகுதியில் வைத்து தனது உத்தியோகபூர்வ வாகனத்தை பயன்படுத்தி நபர் ஒருவரை கடத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்னிகா பிரேமச்சந்திர உட்பட 9 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது ஹெர்னிகா பிரேமச்சந்திர உட்பட சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்த நீதிபதி அவர்களின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்வதாக அறிவித்தார். அதேபோன்று சாட்சியாளர்களை அச்சுறுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சந்தேக நபர்கள் மீது உத்தரவொன்றை பிறப்பித்த நீதிபதி இவ்வாறான புகார்கள் முன்வைக்கப்பட்டால் பிணை ரத்து செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முடிவடையும் வரை சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என்று எச்சரித்தார். மேலதிக வழக்கு விசாரணை ஜனவரி 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது.
தான்
இந்த குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்னிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார்.
கேஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கிராமத்தில் நடைபெற்ற படுகொலை சம்பவத்தின் 26ஆம் ஆண்டு நினைவு இன்று அனுசரிக்கப்பட்டது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
1990ஆம் ஆண்டு இதே நாளில் இடம்பெற்ற புதுக்குடியிருப்பு கிராம படுகொலை சம்பவத்தில் பெண்கள் உட்பட 17 பேர் கொல்லப்பட்டனர். 25 பேர் இந்த சம்பவத்தில் காயம் அடைந்ததாக கூறப்படுகின்றது.
அப்பா அக்கா மாதிரி 2 பேர் 2 தங்கச்சி காயப்பட்டிருக்காங்க. நான் அதுல போய் இங்கே திரும்பி வந்தாள்தான் ரெண்டு அண்ணா ஒரு ஓடுனத்தாலாம் தெரிய வந்த இல்லாட்டி அப்படியே முழு பேர் நாங்கள் திரும்ப கொண்டு போனாக்கள் 57 58 பேருங்க திரும்பும். அதுல உயிரோட வந்தது காரணம் என் அண்ணா ஒரு ஆளுங்கட அம்மாவோட தங்கச்சிரமாதான் ஓடி அடம்பங்கொடி தடை விழுந்ததால வெடிப்படலை. வெடிப்பட்டு அவர் செத்திருந்தாரண்டா ஊருக்கு தெரியாம இருந்திருக்கும். அவர் தடைக்கு விழாம ஓடி போய் ஊருக்கே போய் சேர்ந்து ஆக்களுக்கு சொல்லி ஆக்களை கூட்டி வந்ததாலாம் சோனிகள் எங்களை விட்டு ஓடணும் இல்லாட்டி இன்னும் முழுப்பெரிய வெட்டி போட்டு போயிருப்பாங்க வந்த சோனிகள்
என்றார். இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக இன்று நடைபெற்ற பிரதான நிகழ்வில் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் கே. துராஜசிங்கம் மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். 1990ஆம் ஆண்டு இதே கால பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் கிழக்கில் தமிழ் மக்களுக்கு எதிராக ஊர்காவல் படையில் இருந்த முஸ்லிம்கள் பயன்படுத்தப்பட்டதாக இங்கு உரையாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் கூறினார்.
தொடர்ச்சியாக வந்த அத்தனை படுகொலையிலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினர் தொடர்ச்சியாக இருந்ததன் காரணமாகத்தான் கிழக்கு மாகாணத்தில் 90 இவ்வாறான ஒரு அவல நிலை ஏற்பட்டதற்கான முக்கிய காரணம் ஆக இருந்தது
என்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன்.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கில் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
அமெரிக்காவின் அரசு செயலாளர் ஜான் கெரி மனிதாபிமான உதவிகள் கொடுப்பதற்காக வடக்கு சிரியாவில் எல்லா விமானங்களும் தரையிறக்கப்பட வேண்டும் என்று ஐநா சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள பிரான்ஸ் அதிபர் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது என்றும் 7 இதில் களத்தில் உள்ளனர் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.